பிதாவே, இந்த நேரத்திலும் இன்னும் ஒரு தடவை உம்முடைய வசனச்சினூடாய் எங்களோடு நீர் பேசி உம்முடைய அனாதி திட்டத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீராக. தேவாவியானவரே, வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்குள்ளே நீர் அனுப்புவீராக. உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஜபிக்கிறோம், ஆமேன். நமக்கு நெருங்கியவர்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறவர்களை தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக நாம் கொண்டு வருவதை குறித்து அவதானிப்போம். Getting our loved ones saved. குடும்பம் அனைத்தும் ரட்சிப்புக்குள்ளாய் வருவதுதான் தேவனுடைய திட்டம். பெற்றார் மட்டுமல்ல, அல்லது பிள்ளைகள் மட்டுமல்ல, அனைவரும் இனத்தவர்கள். சொல்லப்போனால் எந்த ஒரு மனுஷனும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவை அறிந்து ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய திட்டம். 2 கொரிந்தியர் 4:3 தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது அந்த நற்செய்தியினுடைய பிரகாசம், அதனுடைய வெளிச்சம் ஜனங்கள் மேல் பிரகாசித்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆனால் எவருக்கு இது பிரகாசியாமல் இருக்கிறது, எவர்கள் இதை அடையாமல் தடை பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. 2 கொரிந்தியர் 4:3 எங்களுடைய நற்செய்தி மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே, அதாவது தேவனை விட்டு பிரிந்து நித்தியத்துக்குமாய் நரக பாதாளத்திலே சஞ்சரிக்கிறவர்களுக்கே அது மறைக்கப்பட்ட ஒரு காரியமாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய மகிமையான நற்செய்தியினுடைய ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள்ளே பிரகாசமாயிராதபடிக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தின் தேவனானவன், அதாவது பிசாசு, அவர்களுடைய, அதாவது விசுவாசியாதவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுதெல்லாம் அதனுடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் விசுவாசியாதவர்கள் மட்டிலே பிசாசானவன் அந்த ஒளி பிரகாசிக்காதபடிக்கு தடை பண்ணுகிறான். எங்களுடைய குடும்பங்களை அல்லது இன்னத்தவர்களை நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன்னு சொன்னால் எச்சனையோ பேர் தேவனுடைய ரட்சிப்புக்கு வெளியே இருக்கிறார். வேறு மதங்களிலே இருக்கிறவர்கள் முன்பு சம்பிரதாயமாக ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஒரு சபையிலே ரட்சிப்பு அடையாத நிலையிலே அவர்கள் சபைக்கு சர்ச்சுக்கு போகலாம், வேதமும் வாசிக்கலாம், ஆனால் ரட்சிப்பு அங்கே உள்ளே வரவில்லை. இப்படிப்பட்டவர்களுடைய சித்தத்தின் மேல் நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களை அடக்கி ஆளுவதற்கல்ல, அவர்கள் சித்தத்தை விடுவிக்க. தேவன் தாமே நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 16:16 இதில் இந்த சகோதரி ஒரு பெண் குறி சொல்லுகிற ஆவியை உடையவளாயிருந்து அவளுடைய எஜமான்களுக்கு அநேக பணத்தை, அவள் வருமானத்தை வரும்படி செய்தாள். 16:16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறிசொல்லி ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இப்படியே அநேக நாள் சென்று கொண்டு வந்தாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போ, புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிட்டு அந்த ஆவி. இதன் பிறகு இவர்கள் சிறையிலே போடப்படுகிறார்கள். அவர்களது வருமானம் போனபடினாலே அவளால் இனி குறி சொல்ல முடிகிறதில்லை. இவர்கள் சிறையிலே போடப்பட்டு அங்கே சிறையிலே அவர்கள் பாடுகள் பாடிக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிலே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகி எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு அந்த ஜெயில் அந்த மறியல் சாலையை காக்கிறவன் பயந்து நடுங்கி கைதிகள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் என்று பயந்து தன்னை தானே கொலை செய்ய அவன் எத்தனித்த பொழுது பவுல் அவனை தடுத்தான். ஆனால் அவர்கள் தேவனை நோக்கி பாடி அந்த ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நன்றி சொன்ன எல்லாத்தையும் இவன் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறான். அதனாலே அவன் உடனே என்ன செய்தான், 30 அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. You and your household, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த ஜெயில்கார்ட் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அதை மறந்து அது இது போட்டு அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். விடியும் வரைக்கும் அவர்கள் இருக்கவில்லை, உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களோடு அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். பவுல் சொன்னது, நீ மட்டும் ரட்சிக்கப்படுகிறது அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிப்படைவார்கள். இங்கே ஒரு ஆழமான ஒரு காரியம் இருக்கிறது. இதில் அநேகமான நேரத்தில் குடும்பத்தில் ஒரு ஆள் அல்லது ரெண்டு பேருக்கு அநேகம் பேர் இருந்தாலும் ரட்சிப்பு அடைந்திருந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் சாதாரணமான வாழ்க்கையிலே அவர்கள் மிகவும் எதிர்ப்பக்கமாக போகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றினால் அதிலே மும்முரமாக போய்கொண்டிருப்பார்கள். அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஒரு ஏதோ ஒரு சபையை பின்பற்றினால் அதிலே இன்னுமாக அவர்கள் மும்முரமாக அதிலே ஊக்கம் காட்டுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வீட்டார் அனைவரும் நமக்கு தெரிந்தவர்கள் நெருக்கமானவர்கள் அனைவரும் ரட்சிப்புக்குள்ளாக வருவதை தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய திட்டமும் அவருடைய சித்தமும். யாத்ரா 12:3 யாத்ரா 12:3 நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார் கொள்ளக்கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாய் இல்லாமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அது அயலாய் அயல் வீட்டிலே இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கிறதுக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்ய வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு வீட்டுக்கு அவங்கள எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கும் போதுமான அளவுக்கு தான் அந்த ஆட்டுக்குட்டி தெரிவு செய்யப்படுகிறது. காணாமல் போனால் இந்த மற்றவர்கள் தெரிவு செய்து அவர்கள் அதிலே பங்கெடுப்பார்கள். ஆண்டவர் எல்லாரையும் அந்த ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு தான் அங்கே அழைச்சிருக்கிறார். ஒரு ஆள் மட்டுமல்ல, வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். வீட்டு தலைவன் தெரிந்து கொள்கிறான், ஆனால் அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் போதுமான அளவுக்கு அந்த ஆட்டுக்குட்டி தெரியப்படுகிறது. தேவன் தாமே இந்த கட்டளை வைத்தான். ஒரு ஆள் ரட்சிப்புக்குள்ளாக வந்தால் நீ புசித்த அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ து. மற்ற ரட்சிப்பு அடையாத சகோதரர்கள் சகோதரிகள் யாரோ மாமா மாமி எவரோ எவர்களோ அவர்கள் அனைவரும் அந்த ஆட்டுக்குட்டியானவரை புசிக்க கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது உன் மூலமாக. The doors have been opened now. இது நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். எபிரேயர் 11:7 எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகள் குறித்து தேவன் எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா பேழையை ஆயத்தம் பண்ணினது மிருகங்களுக்கு அல்ல, தேவனுடைய திட்டப்படி பேழையை ஆயத்தம் பண்ணினது தன் குடும்ப ரட்சிப்புக்காக. மிக தெளிவாக இருக்கிறது. மிருகங்கள் உள்ளே போனது தேவனுடைய கட்டளையின்படி, அது நோவாவுடைய திட்டம் அல்ல. நோவாவினுடைய பிள்ளைகள் தேவனோடு நெருக்கமாக ஜீவிக்கவில்லை. ஆதியாகமம் 7:1 தேவன் நோவாவை குறித்து மட்டும் ஒரு காரியம் இங்கே சொல்கிறார். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உனக்கு முன்பாக உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உன்னை மட்டும், அவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தார் அனைவரும் பேழைக்குள்ளே போனார்கள், ஆனால் அவனை மட்டும் தான் தேவன் நீதிமானாக கண்டார். அதுலேயும் நிறைய ஆழமான கருத்துண்டு. நோவாவினுடைய விசுவாசத்தினாலே அவனுடைய குடும்பத்தார் ரட்சிப்புக்குள்ளாக நுழைந்தார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மறுபரப்பு அடைந்து விசுவாசத்திலே நாம் நடக்கும் பொழுது ரட்சிப்பு அடையாத குடும்பத்திலே இருக்கிறவர்களும் இனத்தவர்களும் அவர்களுக்கு விசேஷமான ஒரு உதவி, ஒரு கிருபை தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிறது. A special grace they become entitled to. 2 பேதுரு 2:5 முன்பு இருந்த உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை, அதாவது பெரிய ஒரு வெள்ளத்தை வரப்பண்ணினான். தேவன் நோவாவை மட்டுமல்ல, நோவாவின் பேரிலே அவனுடைய விசுவாசத்தினாலே மற்ற 7 பேரையும் அங்கே உள்ளே அழைத்தார். நோவாவினுடைய விசுவாச ஜீவியம் அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 19:29 தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையிலே லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பிப்போகும்படி அனுப்பிவிட்டார். லோத்தை மட்டுமல்ல அந்த குடும்பத்தையும் அனுப்பிவிட்டார். ஆனால் லோத்துவின் மனைவி பின்னுக்கு திரும்பி பார்த்ததுனாலே அவருடைய வீட்டையும் அவருடைய பொருட்களையும் அவருடைய இறுதியும் விட்டு பிரிய முடியாமல் இருந்தது. அதனாலே அவள் பின்னே திரும்பி பார்த்தாள். தேவனுடைய கட்டளைக்கு மாறாக அதனாலே அவள் மறித்து போனாள். அந்த இடத்துல உப்பு தூணாள், தூண் ஆக மாறினாள். ஆபிரகாமின் விசுவாசத்துக்காக, ஆபிரகாமிற்கு அவன் தேவன் மட்டில் வைத்திருந்த விசுவாசத்தினாலே தேவன் லோத்துவையும் குடும்பத்தையும் அந்த பயங்கர அழிவில் இருந்து தப்பம்படிக்க செய்தார். அவள் மனைவி கீழ்ப்படியாமல் பின்னாலே திரும்பி பார்த்ததுனாலே மடிந்து போனாள். லோத்து தம்பியது ஆபிரகாமுக்காக. ஜோஷுவாவினுடைய புத்தகம் 2 அதிகாரம் பன்னிரண்டு 13. ஜோஷுவா இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால், இது ராகாப் என்கிற அந்த வெபச்சாரி வெபச்சார பெண், அந்த வேவு பார்க்க வந்த ஸ்பை பண்ண வந்த அந்த ஆக்களை மறைத்து வைத்து தானே. அதனால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரிப்பில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து, நீங்கள் எங்கள் ஜீவனுக்கு ஜீவனை சாவுக்கு தப்பும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டுமென்றால், ராகாப் தன்னுடைய குடும்பத்தை எல்லாவற்றையுமே அதுக்குள்ளே சேர்த்துக்கொண்டாள் பாதுகாப்புக்குள்ளாக. 17-18 வசனம் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட எண்ணலிலே கட்டி, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாயிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையிலே மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னுடைய வீட்டில் இருக்கிற எவன் மேலாவது கையை போடாதே ஆகில், அவனுடைய இரத்தப்பழி எங்கள் கையை போடுவேமாகில், அவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் இருக்கும், எங்கள் தலையின் மேல் இருக்கும். ராகாப் என்கிற இந்த வெபச்சார பெண் விசுவாசத்தினாலே தன்னுடைய வீட்டார் அனைவரையும் காத்து கொண்டாள். அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஒருவனுடைய விசுவாசத்தினாலே, ஒருத்தியனுடைய விசுவாசம். யோசுவா 6 அதிகாரம் 17 ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவரும் யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோட இருக்க கடவர்கள். 23 வசனம் அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர்கள் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே கொண்டு வர அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். They wanted the protection of the, you know, the army of the Israel in this side. பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தார். சோ இது தேவனுடைய திட்டம். குடும்பத்தார் உறவினர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் ரட்சிப்புக்குள்ள வாரது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் குடும்பம் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது பெரிதான சலாக்கியம். ஆனால் நாங்கள் விசுவாசத்தினாலே தான் அவர்களை உள்ளே கொண்டு வரலாம். விசுவாச ஜீவியம் ஜீவிக்காவிட்டால் இல்லை. விசுவாச ஜீவியம் ஜீவிக்க வேணும். அது ஜீவிக்காவிட்டால் இல்லை. வங்கியிலே பணம் இருந்து பிரயோசனம் இல்லை, சர்ச்சுக்கு போய் பிரயோசனம் இல்லை, வேதம் படித்து பிரயோசனம் இல்லை. விசுவாச ஜீவியம் நாளாந்தம் தேவனிலே தங்கி இருக்கும் ஜீவியம் ஜீவிக்க வேணும். Living by faith. Okay. நாங்கள் இப்போ பார்ப்போம் எவ்விதமாக இவங்க என்ன நிலையிலே இருக்கிறோம்னு சொல்லி. இந்த ரட்சிப்பு அடையாதவர்கள் எபேசியர் 2:2 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்ற, அதாவது இப்பொழுது ஜீவித்து கொண்டிருக்கும் ஜனங்கள் தேவன் இல்லாமல் கிறிஸ்து இல்லாமல் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக, ரெபெலியஸ் ஜெனரேஷன், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி, அதான் இந்த உலக வழக்கம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற வானத்து அதிகார பிரபுவாகிய அசுத்தாவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள், ஜீவித்தீர்கள். அந்த அசுத்தாவிகள் வழி நடத்துகிறபடி அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், நாம் எத்தனை பேர், எல்லாரும். பவுல் தன்னையும் சேர்த்து சொல்கிறான், ஒவ்வொருவரும், நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இதில் வசனங்களில் எவ்விதமான ஒரு நிலையிலே ரட்சிப்பு அடையாத நேரத்தில் நாங்கள் இருந்தோம், இப்பொழுதும் ரட்சிப்பு அடையாதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தார். அதே வேளையிலே குடும்பத்திலே இருக்கும் ரட்சிப்பு அடையாதவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர் பேர் வைத்திருக்கலாம், கிறிஸ்தவ சபைக்கு போகலாம், அவர்கள் பண்டிகைகளை பெருநாட்களை அனுசரிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உள்ளே அங்கே வரவில்லை, அங்கே மறுபிறப்பு அங்கே நடக்கவில்லை. இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும், சாத்தானின் வலிமையை விட்டு தேவனிடத்துக்கும், மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளேயும் இவர்கள் இன்னும் வரவில்லை. இப்படிப்பட்டவர்கள் எவ்விதமான ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்ன விதமான ஒரு நிலையில்? முதலாவது, பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், மரணம் அங்கே குடிகொண்டிருக்கிறது, டெத். நாங்களும் இந்த நிலையில் இருந்தோம். எங்கே தேவனுடைய ஜீவன் இல்லையோ அங்கே மரணம் இருக்கிறது. தேவனுடைய ஜீவன், அது ஜீவன் கொடுக்கிறது. எஸ் ஜீவன், நானே வழி சத்தியம் ஜீவன். மனுஷனுக்கு தேவை ஜீவன், மதமல்ல. மனுஷனுக்கு தேவை ஜீவன், ஒரு சபையல்ல, சபை தேவை வளர்வதற்கு. அவருடைய நாமத்தில் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. முதலாவது, இவர்கள் மரணத்துக்குள்ளாய் இப்படிப்பட்டிருக்கிறார், பவுண்ட். மரணம் என்கிற அந்த ஆவினாலே கட்டப்பட்டு அந்த குகைக்குள்ளாக இருக்கிறார். நாங்களும் இருந்தோம், ஒவ்வொருவர். அது அதுதான் தொடக்கமான நிலைமை. அடுத்ததாக, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும், தேவன் இல்லாமல் கிறிஸ்து இல்லாமல் தேவனடை முற்றிலுமாக மறுபுறப்படைந்து அவருடைய திட்டத்துக்காக ஜீவிக்காமல், அவருக்கென்று ஜீவிக்காமல், இந்த உலகத்திலே ரட்சிப்படையாதவர்கள் என்ன செய்கிறார், தங்களுடைய அறியாமையினாலே இந்த உலகத்தின் வாழ்க்கை போக்கின் அதே அதிலே பிடிபட்டவர்களாக, இந்த வேர்ல்ட்லினஸ், உலகத்தின் ஆவியிலே கட்டப்பட்டவர்களாக, த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், அதிலே கட்டப்பட்டவர்களாக. முதலாம் குருந்தியர் இரண்டாம் அதிகாரம், முதலாம் குருந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் ரட்சிப்பு அடையும் முன் அந்த ஆவியை தான் உடையவர்களாக இருந்தோம். முரட்டாட்டம் பண்ணும் ஜனமாக எங்கள் சொந்த சித்தப்படி ஜீவிக்கிறோம், லிவ் அக்கார்டிங் டு அவர் ஓன் பிளான்ஸ். சபையிலையும் இருந்திருக்கலாம், நத்தார் பண்டிகை கொண்டாடி இருக்கலாம், பெரிய வெள்ளிக்கிழமை, பெரிய வியாழன், ஆனால் ரட்சிப்பு அங்கே இருக்கவில்லை, மறுபிறப்பு அங்கே இருக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யம் அங்கே உள்ளே வரவில்லை. அப்போ இந்த உலகத்தின் ஆவியினாலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார். முதலாவது மரணத்தின் ஆவி, மரணத்துக்குள்ளாய் இருக்கிறார். அவருடைய ஆவி பிரிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை, தேவனுடைய ஜீவன் அங்கே போகிறதுக்கு இடமில்லை. அடுத்தது உலகத்தின் ஆவி. இந்த உலகம் ஜீவிக்கிற பிரகாரம், அவர்கள் உலகத்தார் நினைக்கிற சிந்திக்கிற பிரகாரம், உலகத்தார் பேசுகிற பேச்சின் பிரகாரம், உலகத்தார் செய்கிற செய்கைகளின் பிரகாரம், அவர்கள் நாளாந்தம் என்ன காரியங்களை மையமாக வைத்து தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அதே பிரகாரமாகத்தான் எல்லாரும் நடந்தோம். உலகத்தாருடைய வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கை, தேவன் மனுஷனுக்கென்று அமைத்த வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறானது. அவைகளை நீங்கள் முக்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும். மூன்றாவதாக, இவர்களுடைய சித்தம், ரட்சிக்கப்படாதவருடைய சித்தம் சாத்தானால் பிடிபட்டிருக்கிறது, அந்தகார சக்திகளால் அசுத்தாவிகளினால் பிடிபட்டிருக்கிறது. பவுண்ட் பை ஈவில் ஸ்பிரிட்ஸ். சித்தம் தங்களது சுயமாக உபயோகிக்க முடிகிறதில்லை, சுதந்திரம் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு போகிறார். மனம் யோசிக்கிறது, உணர்ச்சிகள் வேலை செய்கிறது, இவர்களால் சரியாக சித்தத்தை உபயோகித்து காரியங்களுக்கு தீர்மானம் எடுக்க முடிகிறதில்லை. சித்தம் அந்த பகுதியிலே போகிறது. சித்தத்தில் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார். இது நாங்கள் இரண்டாம் திமோத்தேயு 2:25-26. எதிர் பேசுகிறவர்கள் உண்மையை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய சித்தத்தின்படி செய்ய, அதான் சரியான மொழிபெயர்ப்பு, அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும், அதாவது வளர்ச்சிப்படி அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகும் பிடிபட கிடமுண்டு, அதை நாங்கள் இன்னொரு நிலையத்தில் பார்க்கலாம். ஆனால் ரட்சிப்பு அடையாதவர்கள் குறித்து நாங்கள் பார்க்கணும். சித்தத்திலே அசுத்தாமிகளினாலே பிடிபட்டவர்களாக இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் உண்மையை சொல்லும் பொழுது, நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அவரால் கேட்க முடிகிறதில்லை. நான் போகிற வழி சரி, நான் பின்பற்றுகிற மதம் சரி, அல்லது ஏதோ எதையாவது குறித்து அவர்கள் பேசி தங்களை நிரபராதி ஆக்கிக் கொள்வார். சித்தம் பிடிபட்டிருக்கிறது, மயக்கம் அங்கே தெளிய வேண்டியதாக இருக்கிறது. மயக்கம் தெளியால் ஒன்றும் நாங்கள் பேச முடியாது. ஸ்பிரிச்சுவல் கோமா. மூன்றாம் வசனம் Ephesians 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து, அதாவது நம்முடைய சரீரம் எதைகளை கேட்டதோ அதன்படியே தான் ரிச்சுப்படையாதவர்கள் நடக்கிறார்கள். சரீரம் சாப்பாடு கேட்கிறது, சரீரம் உடைகளையும் கேட்கிறது, கூடுதலாக சரீரம் சொகுசான இடங்களை நாடுகிறது, சௌகரியமான வீடுகளை, சரீரம் பாலியல் இச்சையை நாடி ஓடுகிறது. இப்படியாக சரீரத்தினாலேயும் வழி நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், ரட்சிப்பு அடையாதவர்கள். மாமிசம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எங்கே மாமிசம் உண்டு? 24-28 மன்னிக்கவும், கழுகுகளை சொல்பொழுது அங்கே அசுத்தாவிகள், சரீரம் எங்கே கூடுதலாக ஒரு மனுஷனை வழிநடத்தி கொண்டு போகிறது அங்கே நிச்சயமா அசுத்தாவிகள் வந்து கூடும். சரீரத்தில் வழிநடத்தப்படுகிறார்கள், அதிலே பிடிபட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக, மனசும் விரும்பினைகளை, மாமிசமும் மனசும் விரும்பினைகளை செய்து. அப்போ சரீரமும் இப்பொழுது மனதோடும் சேர்ந்து யோசனைகள் என்னென்ன யோசிக்கிறதோ அந்த யோசனைகளின்படியே இவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். இந்த வளர்ச்சி பெற்றவர்கள் guided by body, guided by thoughts and also emotions, the soul. அப்போ இந்த விதமான நிலையில் இருக்கிறார். கட்டப்பட்டவர்களாக, bound by their own thoughts, அவர்கள் தங்கள் சொந்த சிந்தனைகளினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அங்கே அறங்கள் இருக்கிறது, அந்த அறங்கள் உடைபட வேண்டியதான் இருக்கிறது. பல காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ விசுவாசியாதவர்கள் மட்டில் அவர்கள் வாழ்க்கையின் மேல் தேவ கோபாக்கினை தங்கியிருக்கிறது. இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை தங்கியிருக்கிறது. யோவான் 3 John chapter 3. மூன்று 36 குமாரன் இடத்தில், அதாவது ஆண்டவர் இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் நின்று கொண்டிருக்கிறதான். அப்ப பாருங்க, முதலாவதாக மரணத்தினாலே மூழ்கி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மரணத்தினாவை அவர்களை சூழ்ந்திருக்கிறது. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். மரணம் என்றால் தேவனை விட்டு பிரிந்து அவர்களால் தேவனோடு தொடர்பு வைக்க முடிகிறதில்லை, வைக்க முடியாது, ரட்சிப்பு இல்லை. இரண்டாவது, உலகத்தினாவினால் எப்படிப்பட்டிருக்கிறார் அல்லது உலகத்தின் சூழ்நிலைக்குள்ளாக அந்த அம்முக்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள். உலகத்தார் எப்படி ஜீவிக்கிறார்களோ, உலகம் அனைத்தும் சாத்தானின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. 1 John 5:19. அப்போ அந்த இருள் வல்லமை இவர்களுடைய இந்த போலியான வெளியரங்கமான ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கையை காண்பிக்கிறது. இதுதான் வாழ்க்கை என்று, நிறைவான பொருட்களும் நிறைவான பணமும் நல்ல சௌரியமான வீடுகளும் சௌரியமான சகல காரியங்கள். இயேசு சொன்னார் ஒரு மனுஷனுக்கு உண்டான ஆஸ்தி, அதாவது பொருட்கள் அனைத்தும் அவனுக்கு இருக்கிறது, அவனுக்கு ஜீவனாகாது. அப்ப உலகத்தின் இதில் எப்படிப்பட்டார்கள். மூன்றாவதாக இவர்கள் சித்தத்தில் எப்படிப்பட்டிருக்கிறார்கள். இவை யாம் நாங்கள் எபிசி 2 பார்த்தோமே, அசுத்தாவிகளினால் இவர்களுடைய சித்தம் சுதந்திரமாக இல்லை, பிடிபட்டிருக்கிறார். அந்த எலியாவின் நாட்களிலே யாரை சேவிக்கிறதே அவர்களுக்கு தெரியவில்லை. தேவனை சேவிக்கிறதா அல்லது பாகாலை சேவிக்கிறதா புரியவில்லை. தேவன் திக்கு தரிசி அனுப்பினார், தீர்மானம் எடுக்கும். ஏன் அவர்களால் தீர்மானம் எடுக்க முடியலை? அங்கே ஜெசபெலின் ஆவி, அந்த மந்திரவாத ஆவி அவர்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டு கிரிய செய்ததுனாலே சித்தம் பிடிபட்டது. They couldn't decide to serve which one. யாரை சேவிப்பதென்று அவர்களால் யூகித்து அறிய முடியவில்லை. ஏன்? சித்தம் பிடிபட்டது. அங்கே மயக்கம். இன்றைக்கு எத்தனையோ பேர் ரட்சிப்பு அடைந்தவர்களும் இவ்விதமான நிலையில் பிடிபட்டு ஆண்டவரை ஒருவரையே சேவிக்க முடியாத நிலையிலே இருக்கிறார். அநேக பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் என் ஜீவியமாக்கம். ஆண்டவர் இதைத்தான் நினைக்கப்பட்டிருக்கிறார் போல. நாட்கள் போகிறது, வருஷம் போகிறது, then they become old and then they die. அடுத்ததாங்க, சரீரத்தில் இப்படிப்பட்டவர்களாக அதை பார்த்தோம். சரீர இச்சைகள், உடல், அந்த சாப்பாடு குறித்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஆராய்ந்தோம் இல்லையா, அந்த 3:18 பிலிப்பியர், அதிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை, தேவனுடைய வழிநடத்துதல், அவருடைய எதிர்பார்க்கும் ஜீவியம் தேவையில்லை, இயேசு தேவை, இயேசுவின் சிலுவை தேவையில்லை, அதாவது உபத்திரவங்கள் தேவையில்லை, குசியான ஒரு ஜீவியம் தேவை. பிலிப்பியர் 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பாயர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறார். கிறிஸ்துவின் சிலுவைக்கு இவர்கள் எதிராளிகள். கிறிஸ்து தேவை, சிலுவை தேவையில்லை. லூக்கன் 9:23. ஒருவன் எனக்கு பின்வர விரும்பினால் அவன் தன்னை தானே உரத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும், அதாவது எங்கள் சித்தம், உணர்ச்சிகள், எங்கள் சிந்தனைகளுக்கு நாங்கள் அதை வெறுத்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழிநடத்துதலை, தேவன் எதிர்பார்க்கும் காரியங்களை தெரிந்தெடுத்து முன்னுக்கு போகிறது. சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அனைவரும் பேருக்கு இயேசு தேவை, இயேசுவின் ஆசீர்வாதங்கள் தேவை, ஆனால் அவருடைய சிலுவை தேவையில்லை. அடுத்ததாக மனம், மனதில் பிடிபட்டிருக்கிறார்கள் அநேகம் பேர் சிந்தனைகளினால். இப்போ இப்படியா இறைச்சிப்பில்லாதவர்கள் இதில் பிடிபட்டு இவள் இயேசுவண்டை வர முடியாமல் தேவ கோபாக்கினைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனாலும் விசுவாசிகள், தேவனுடைய இறைச்சிப்பை பெற்றவர்கள், தங்களது விசுவாச ஜீவியத்தினாலே இவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர இடம் உண்டு. தேவன் அதற்காக இப்போ நாங்கள் பார்த்த அந்த வசனங்களிலே ஆரம்பத்திலே வழியை திறந்திருக்கிறார். இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் சரியாக அவர்கள் இடத்தை எடுத்து நாங்கள் ஜெபிக்க வேணும். முதலாவதாக இந்த மரணத்தினாலே கட்டப்பட்டிருந்தால் அதை நாங்கள் உடைத்தறிய வேணும். இயேசுவின் நாமத்தில் சகல மரண சூழ்நிலையும், தேவனை விட்டு பிரிந்த இந்த நிலைமை, மரணத்தினால் இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. இந்த சகோதரன் சகோதரியை விட்டு இவர்கள் வெளிச்சத்தண்டை வரட்டும். மரணம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். அப்படியாய் நாங்கள் ஜெபிக்க வேணும். அதன் பிறகு உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி தேவனண்டை திரும்ப கடைசி மட்டும் விடாது, அதுக்கு விரோதமாக அதை உடைத்து அதை கட்டி ஜெபம் பண்ணுவான் அவர்கள் வாழ்க்கையிலே. என்றால் அந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்றபடி அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உலக வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்பது சாத்தானின் ஊழிகளான அசுத்தாவிகள். அந்த ஆவியை கட்டுவன் அந்த சகோதரன், அந்த சகோதரி, அந்த குடும்பத்தின் மேல் அவர்கள் வாழ்க்கையை மயக்கி ஒட்டிக்கொண்டிருக்கும் உலகத்தின் அவர் இயேசுவின் நாமத்தை கட்டும் வல்லமை உடைக்கும். அகன்றுப்போ இந்த சகோதரனை விட்டு. சில சமயத்தில் ஒரு நாள் இந்த ஜபம் கேட்கப்படும். சில சமயம் ஒரு கிழமை ஆகும், சில சமயம் ஒரு மாதம் ஆகும், சில சமயம் ஒரு வருஷம், சில சமயம் பல வருடங்கள் செல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர்கள் ரட்சிப்புக்களை வருவார்கள். ஆனால் எங்களுடைய மனப்பான்மையின்படி எங்களுக்கு உடனடியாகத்தானே எல்லாம் நடக்க வேணுமே. ஆனால் தேவன் அவர் சரியான நேரத்தை எங்கே வைத்திருக்கிறார், சரியான நேரம். ஒரு தாயின் தகப்பனும் தங்களுடைய மகனுக்காக 18 வருஷங்கள் ஜெபித்தார்கள். ட்ரங் அடிக்ஷன், அவர் குடித்து போட்டு வர நேரமெல்லாம் அவருக்கு சொல்வார்கள், நீ தேவனுடைய ஊழியக்காரனாகத்தானே மாறுவாய். அவன் பகடி பண்ணி தூஷணம் பேசுவான், நீ தேவனுடைய ஊழியக்காரனாகத்தான் நீ மாறுவாய். நடந்தது 18 வருஷத்துக்கு பிறகு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நவ் இஸ் அ பாஸ்டர். சரி, அந்த இடைவிட அந்த ஜபம் அது அங்கே தான் இருக்குது. ஆண்டவருடைய உதவியும் அந்த விட்டு கொடுக்காத ஜபம், அந்த விதவையை போல, அந்த ராத்திரியில் தட்டி கொண்டிருந்த அந்த மனுஷனை போல. நெருக்கம் வரும், ஜபத்துக்கு தடை வரும், சோர்வு வரும், நிச்சயம் வரும், மறதி வரும். ஆனால் ஒரே மனமாக இருக்கிறவர்கள், சிங்கிள் மைண்டட் பீப்புள், இவற்றை வெல்லுவார்கள் மற்றவர்களால். இட்ஸ் நாட் எவ்ரிபாடி இஸ் கோயிங் டு பி ரிவார்டட் த சேம் வே. நோ, அதே விதமான கிரீடமும் இல்லை, இல்லை, எல்லாரும் அல்ல. கூட பிரயாசப்படுறவர்கள் கூடுதலாக தேவனிடத்தில் இருந்து அந்த ரிவார்ட்ஸ், அந்த ஆசீர்வாதங்களை நித்தியத்துக்குமாக பெறுவார்கள். அடுத்தது இந்த சித்தத்தினால் எப்படிப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா, இந்த சித்தத்தினால் எப்படிப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவர்கள் மனதில் இருக்கிற அறங்களை உடைக்கவும். அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3:5 வரை இருக்கு. அப்போ சிலர்கள் மனதில் அரண் இருக்கும், நீங்கள் கதைச்சு உடனே ஆகி பண்ணுவாங்க, திரும்பி வாக்குவாதம் பண்ணுவாங்க. வாக்குவாதம் பண்ணவே கூடாது, கடைசி மட்டும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அங்கே மனதில் இருக்கிற அறங்களை உடைக்க வேணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலே இப்படி மனதில் பிசாசு கட்டிய அறங்களை இந்த சகோதரியின் மனதில் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன்னு இந்த நேரத்தில் எல்லாம் சின்ன பின்னமாய் போவதாக, தகர்த்தெறியப்படுவதாக, மதம் என்கிற அரண், மதில், தப்ப அபிப்பிராயம் என்கிற மதில், பெருமை என்கிற மதில், சுயநலம் என்கிற மதில் அரண் உடைகிறன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இவர்கள் சித்தத்தை விடுதலையாகும். எங்களுடைய சித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய சிந்திய ரத்தத்தினாலே அது விடுதலையாக்கப்பட்டது. சிலுவை மூலமாக wheels have been redeemed. அதை நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். பிசாசு எங்கள் சித்தத்தை மடக்கி வைக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ரட்சிப்பு அடையாதவர்களை அறியாதபடியினாலே அவர்களை மடக்கி வைக்கிறான். ஆனால் அறிந்தவர்கள் ஒன்றும் செய்கிறதில்லை. நாங்கள் பிஸியாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஜீவியம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய காரியங்கள் எங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறோம். எங்களுக்குள்ளேயே நாங்கள், அதுதான் அநேகமாக ஜனங்கள் நடக்கும் காரியம். எங்கள் அப்படியான ஒரு ஜீவியம், ஒரு குடும்பம் தான் அப்படியான ஜனங்களின் நிலைமை தான். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் அதில் வர லாஸ்ட் டேஸ், அதுதான் இந்த உலக வழக்கத்தின் வாழ்க்கை. ஆனால் எழுச்சிப்பு அடைந்தவர்கள் மறுபடியும் அதுக்குள்ளே இலகுவாக போகலாம், போய்கொண்டு இருக்கிறார். வெகு இலகுவாக. விசுவாச ஜீவியம் இல்லாமல் உலகத்தை ஜெயிக்க முடியாது. விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் 5:4. நம்முடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது. விசுவாசம் இல்லாமல் உலகத்தின் ஆவியிலிருந்து தப்பவே முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ இயேசுவை விட்டு போக தேவையில்லை. நீ வேற ஒரு விக்கிரக கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. நீ சாதாரணமாக வேதம் படுத்தி நீ வேலைக்கு போய் நீ வரவா. ஆனால் உன்னை எந்த விதமான ஒரு விசுவாச வல்லமையோ, எந்த விதமான ஒரு அபிஷேகமோ, என்ன விதமான ஒரு தேவன் அழைத்த அழைப்பின் அந்த ஊழியமோ உள்ளே நிறைவேறுகிறது இல்லை, நிறைவேறவும் முடியாது. ஏன்? அந்த உலகத்தினாவி அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறபடினா the spirit of the world will never allow for us to be on fire for God. தேவனுக்கு அனலாக எழும்பி பிரகாசிக்காத அதை விட. ஆனால் அதுக்கு விசுவாச ஜீவியம் தான், விசுவாசம் தான் அதை ஜெயிக்கும். விசுவாசம் எங்கேருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ரெவலேஷன், அவரை வாழ்ந்து கேட்கிறதான், அது நம்ம கீழ்ப்படிகம், அதை அறிக்கை பண்ணுவோம். சரி, ஆல் தீஸ் திங்ஸ் அதே. இனி மாமிசத்தில் பிடிப்பட்டவர்கள் சரீரத்திலே அவர்கள் எவ்விதமான காரியங்களில், சில ஆக்கள் பெருந்தண்டியில் பிடிப்பட்டிருப்பார்கள், சிலர் ஆல்கஹால் சாராயத்தில் பிடிப்பட்டவர்களாக இருப்பார், சிலர் நான் சொல்ல நேரமே நீங்கள் ஆளியால் பார்க்குறீர்கள், சிலர் புகைத்தல்லே பிடிப்பட்டிருப்பார்கள், சிலர் பாலியலிச்சியில் பிடிப்பட்டிருப்பார்கள், பணம் பணத்தில் பிடிப்பட்டவர்கள், உடுபடவையில் பிடிப்பட்டவர்கள். அவர்களால் முழுவதுமாக வெளியே வர முடியாது. இப்படியா வெளியில் தெரிய வந்துடுச்சு சொன்னால் அதற்கேற்றபடி அந்த ஆவிகளை கட்டி ஜபிக்க வேணும். நான் இப்பொழுது ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆவிகளை குறிப்பாக பெயர் சொல்லி அதை காட்டி அந்த வல்லமை உடைக்கலாம். அந்த அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் குடும்பமும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் அனலாக விசுவாசம், ஆவியில் அனலாகி இருங்கள் கத்திரக்கொழிய. அனலாக இல்லாமல் விசுவாச ஜீவியம் நாங்கள் ஜீவிக்க முடியாது. காலையிலே எழுந்து வேதம் படித்து ஜெபம் பண்ணி போட்டு வேலைக்கு போய் பின்னர் வந்துட்டு வேதம் படித்து ஜெபம் பண்ணி போட்டு விசுவாச ஜீவியம் ஜீவிக்க முடியாது. Unless you face a real trial, ஒரு பெரிய ஒரு அல்ல ஏதோ ஒரு ஒரு சோதனையை நீ சந்திக்க வேண்டியிருந்தால். ஆனாலும் அந்த நேரத்திலே அந்த சோதனைக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பது உனக்கு தெரியாது. That's the thing. அதான் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் விசுவாச ஜீவியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிலே முற்றிலுமாய் தங்கியிருக்கும் ஜீவியம், வேறு ஒன்றுமே இல்லை. சொமாமிசத்தில் இப்படிப்பட்டவர்களை அப்படியான வெளியரங்கமான சில காரியங்கள் பாவங்கள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறதை கண்டால் அதை கேட்டு தொடர்பான அந்தகார சக்திகள் ஆவிகளை கட்டி இயேசுவின் நாமத்திலே உடைத்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை தொடர்ந்து ஜபிக்க வேணும். அடுத்தது மனதிலே அறங்கள். மனம் சொல்கிறபடி சிந்தனைகளின்படி நடக்கிறார்கள். இப்போ அவர்கள் எவ்விதமாக சிலாக்களுக்கு கொஞ்சம் கடுமையாக யோசிச்சு கொண்டே இருப்பாங்க, அப்போ அப்படியே வடிவாக தெரியும். ஏதோ ஒரு காரியம் சிந்தனைக்குள்ளாக புகுந்து அந்த இதிலேயே இழுத்து கொண்டு போகுது. இவங்க இவர்களை சரியாக இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க முடிகிறதில்லை, வேதம் படிக்க முடிகிறதில்லை. மெய்யாகவே கான்சென்ட்ரேட் பண்ணி வேதம் படித்து அதனுடைய வெளிச்சத்தை எடுக்க முடியாத ஒவ்வொருவருக்கும் அங்கே விடுதலை தேவையாக இருக்கு. ரசிக்கப்பட்டவர்களின் நிலை எப்படி? அவன் ஏனால் தொடர்பாக அது அந்த காரசக்திகள் தாக்கி கொண்டிருக்க. அப்ப அவ்விதமான சிலருக்கு சோர்வு ஆனாவி, சிலருக்கு மனக்குழப்பம், அவங்களை உடைத்து ஜபம் பண்ணுவனும். சில சாபங்களும் ஆண்டவர் அங்கே இருக்குமானால் காட்டி கொடுப்பார், அவையும் உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. மனதிலே இனி தேவனுடைய கோபாக்கினை அவ்விசுவாசிகளின் மேல் தங்கி இருக்கிறது. ஆறாவதாக அது தேவனுடைய தேவகுமார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தை பிளீட் பண்ணவன். ஏன் அந்த சகோதரன் சகோதரிக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு அந்த சிலுவையில் இரத்தம் சிந்தனப்படினாலே அந்த இரத்தத்தின் வல்லமையினால் மட்டும்தான் இவர்கள் விடுதலையாக்கப்படலாம். அதை நாங்கள் பிதாவினிடத்தில் அறிவிக்கலாம், ஆண்டவரே இந்த சகோதரன் சகோதரிக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். நான் பல தடவை ரசிக்கப்படாதவர்களுக்கு விடுதலையாக்கும் பொழுது நான் அதை சொல்லியிருக்கிறேன், விடுதலைக்காக ஜெபம் பண்ணப்படுது. லார்ட், யூ நியூ திஸ் பர்சன் ரைட் ஆன் த கிராஸ் வென் யூ ஆர் ஹேங்கிங். நீர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சகோதரன் சகோதரியினை அறிந்தீர், அவர்களுக்காகவும் அந்த இரத்தத்தை நீ சிந்தினீர். இப்பொழுது அந்த இரத்தத்தை நான் நோக்கி கூப்பிடுகிறேன். That's it. The blood speaks. Ratham koopidum. Ratham koopidum. The blood speaks. அப்போ இப்படியாய் இந்த நிலையிலே கட்டுண்டு கிடக்கிறவர்களுக்கு நான் தொடர்பாக ஜெபிக்க வேணும். அந்த பாரம் எங்களுக்குள்ள வர வேணும். ஆனால் ரட்சிப்பின் மகத்துவம் எங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னால், ஆதி அன்பு எங்களுக்கு இல்லை இல்லைன்னு சொன்னால், வேத வசனத்தின் அந்த முன்பு இருந்த அன்பு எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால், ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று இருக்கலாமா? எப்படி சார் ரெண்டாம் மதியத்தில் வெளிப்படையா ரெண்டாம் மதியம் இல்லைன்னு சொன்னால், நாங்கள் ஊக்கமாக உண்மையாக இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் ஜபிக்க முடியாது. We cannot pray for the salvation of others. எங்களுடைய ரட்சிப்பு பெரிதாக இல்லையானால் உண்மையாக சொல்லுகிறேன், we can't pray. எங்களுடைய ஆத்மா, எங்கள் ஜீவ, எங்களுடைய வாழ்க்கை மும்முரமாகவும் முதலாவதாகவும் மையமாகவும் இருக்கிற நேரத்திலே மற்ற ஆத்மாக்களுடைய ஆத்மாவினுடைய நிலைமை எங்களுக்கு விளங்கவே விளங்காது. நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இயேசு சொன்னார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மறைத்தாலொழியா தானே தீர்க்கும், செத்ததையாகி கனி கொடுக்கும். அநேக ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டுமானால் எங்களுடைய சொந்த ஜீவியத்துக்கு நாங்கள் மறிக்க வேணும். சரீரம் என்ன அல்ல, மனம் சித்த உணர்ச்சிகளுக்கு நாங்கள் மறிக்க வேணும், மறிக்க வேணும். தேவன் கொடுத்த அந்த பெரிதான அந்த அழைப்பை, இந்த ஆத்ம ஆதாயம் செய்யும் ஊழியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் மற்றபடிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு ரட்சிப்படைந்த தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு குடும்பத்திலே மற்ற ரட்சிப்பில்லாத மற்ற சகோதரர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி நாங்கள் என்னென்ன இடங்களிலே இந்த எபேசியர் 2 அதிகாரத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபடி அந்த இடங்களுக்கு அந்த இடங்களிலே கட்டுண்டு கிடக்கிற அந்த நிலைமையை உடைத்து அதை நீங்க பண்ணி இயேசுவின் நாமத்திலே அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே ஜெபிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்படி ஜெபிக்கும் பொழுது சில சமயம் அன்றைக்கே ரட்சிப்பு வரலாம், அந்த ஆளுக்கு அடுத்த நாள் வரலாம், அடுத்த கிழமை வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம், தேவனுக்கு தெரியும் எந்த நாள் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் மறுபடியும் இன்னும் ஒரு தடவை நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எங்களுடைய ஜெப ஜீவியம் நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கும் ஆண்டவர் நியமித்த ஊழியம் அவர் விட்ட இடம் இவை யாவும் முக்கியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு வெளிச்சத்திலேருந்து இன்னொரு வெளிச்சத்துக்கு நாங்கள் போகலாம். அந்த நிலையிலே நாங்கள் ஜெபிக்கலாம் மற்ற ஆத்மாக்களுக்காக, குடும்பத்தாருக்காக. தேவன் அவர்களை வழி நடத்துவார். ஆனால் எங்களுடைய ஜீவியம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் விசுவாசி ஜீவியம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களை எப்படி நாம் இயேசுவுக்குள்ளாய் வழி நடத்த முடியும்? அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்களே மரணத்தின் ஆவியினால், உலகத்தின் ஆவியினால், இன்னும் சித்தத்தினால் இப்படிப்பட்டு, மாமிசம் சரீரத்தில் பலகாரியங்களினாலே, இச்சைகளினாலே இப்படிப்பட்டு, மனதினால் இப்படிப்பட்டு, இன்னும் ஆய் சிந்தனைகளினாலே தேவ கோபாக்கினைக்குள்ளாங்க இருக்கிறான். ஆனாலும் ரட்சிப்பு அடைந்தவர்கள் விசுவாச ஜீவியத்தினாலே, நோவாவை போல, ஆபிரகாமை போல, ராகாபை போல, அவள் விசுவாசத்தினாலே அந்த சிவப்பு நூலை கட்டினாலே, அது கட்டியிருக்கல் என்று சொன்னால் அவளும் இல்லை, அந்த வீட்டாரும் இல்லை. அவங்க சொன்னாங்க நீ அதை கட்ட, அந்த சிவப்பு நூல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடைக்கலம், அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஷி கேம் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பிளட். அவள் மட்டுமல்ல, அவள் தான் விசுவாசித்தாள், மற்றவர்களால் அவர்கள் அவள் சொன்னதை கேட்டார்கள், வீட்டிலே இருந்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். நோவாவின் மற்ற 7 பேரை போல, மனைவியும் 3 மகன்மாரும் 3 மனைவிமார் பிள்ளைகளே. ஆபிரகாம் பரிந்து பேசினான், இன்டர்சீடட், விடவே இல்லை. 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 45 அழிக்க மாட்டேன். இன்னும் ஒரு தடவை பேசுகிறேன், 40 பேர் அழிக்க மாட்டேன், 30 அழிக்க மாட்டேன், 20 இல்லை அழிக்க மாட்டேன், 20 பேர் இருந்தால், 10 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். நீதிமான்கள் பரிந்து பேசும், இன்டர்செஷன், பரிந்து பேசுகிறதுனால தான் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரலாம். தேவ ஆவியானவர் இஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன், இஸ் எ ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன், ஹி இஸ் எ இன்டர்செசர், கிரேட் இன்டர்செசர். அதை நாங்கள் ரோமர் 8 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இல்லையா, 26 அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஜெபிக்க முடியாமல் இருக்கும் பொழுது உதவி செய்கிறார். நீ ஒன்றுமே ஜெபியாத, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அவர் சொல்லவில்லை. நீ நல்லா தூங்கு, நான் எழும்பி இருந்து ஜெபம் பண்ணுகிறேன். இல்லை அப்படியும் ஒன்றுமில்லை. இஸ்லாக்கள் 2 அப்படி நாம் ஏற்றுபடி வேண்டிக் கொள்கிற வேண்டியதுன்னு அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ், நமக்காக பரிந்து பேசுகிறார். எங்களுக்கு கூடாக எங்களோடு சேர்ந்து எங்களை கையை பிடித்து, Taking hold together with us. இதுதான் தேவனுடைய உண்மை. அந்த குடும்பத்தார் இனத்தவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வாரது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் இந்த உலக வழக்கம், இந்த ஏனைய ஜனங்கள், தேவனற்ற ஜனங்கள், கிறிஸ்துவற்ற ஜனங்கள், அவர்கள் வழியிலே நல்லவர்களாக இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், ஆனால் ரட்சிப்பே இல்லை. அவர்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிறார்கள். அந்தகார சக்திகளினாலே வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏன் ஜீவிக்கிறார்கள், ஏன் உழைக்கிறார்கள், எதற்காக வீடு வாங்குகிறார்கள், எதற்காக விற்கிறார்கள், ஏன் வேலை எடுக்கிறார்கள், ஏன் பணத்தை கொண்டு போய் அங்கே போய், ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. வாழ்க்கையின் திட்டம், நோக்கம், எதற்காக பிறந்தேன், ஒன்றுமே தெரியாது. அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்களும் அதில் இழுபட்டு போக நிறைய இடம் உண்டு. அங்கே தான் இருக்குது. அப்படியே இழுபட்டு போகிற நேரம் நாங்கள் எவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க முடியாது, நாங்கள் பரிந்து பேச முடியாது. நவ் வி ஜஸ்ட் யூனோ தெர் இஸ் நோ எக்ஸைட்மெண்ட் இந்த விதமான உற்சாகமோ இது போய் ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் ஆவியானவராலே எல்லாமே கூடும். மனுஷனாலே இல்லாத காரியங்கள் பலத்தினாலும் மேலே, பராக்கிரமத்தினாலும் மேலே, என் ஆவியினாலே கூடும். ஸோ நாங்கள் ஆவியானவருடைய உதவியோடு தான் நாங்கள் தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அவர்கள் யாரும் எங்களுக்காக முன்பு ஜெபித்திருக்க வேணும். ஏ, நாங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம். ஸோ இது ஒரு மிக முக்கியமான காரியம். என்றுக்கென்றால் குடும்பத்திலே புருஷன் ரசிக்கப்பட்ட, மனைவி ரசிக்கப்படாமல் இருந்தால், அல்லது பெற்றார் ரசிக்கப்பட்ட, பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருந்தால், அல்லது மற்ற இனத்தவர்கள், பெரிய சரியான சோதனையாக தான் இருக்கும் இந்த வீட்டிலே. ஆனாலும் தேவ வசனம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ முன் வீட்டு ஆரம்பிச்சுக்கப்படுவீர்கள். விசுவாசி என்று சொன்னால் ஒரு நாளில் விசுவாசித்து அப்படியே விடுறதில்லை. தொடர்ந்து விசுவாச ஜீவியம், தொடர்ந்து தங்கி இருக்கிற ஜீவியம், தொடர்ந்து அவருக்காகவே ஜீவிக்கிற ஜீவியம், அது மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரும். தேவன் அதை செய்வார்.